إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب عليم صدق الله العلي العظيم الله إن الذي يارغليه அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பூ உலகத்தில் ஒன்றை ஒன்றுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். நெருப்பு என்றால் சுடும், தண்ணி என்றால் அதை நனைத்துவிடும், குளிர் என்றால் இப்படி இருக்கும், சூடு இப்படி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒன்றை ஒன்றுடன் இணைத்து வைத்திருக்கிறான். எதுவுமே ஒரு மனிதனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிடத்தான் வேண்டும், சாப்பாட்டை கொண்டு அவனுடைய பசி அல்லாஹ் போக்கிடுவான். ஒருத்தருக்கு தாகம், தண்ணி குடிப்பதை கொண்டு அவனோட தாகத்தை இல்லாமாக்கிக் கொள்ள முடியும். ஒருத்தர் நோயில் அவதிப்படுறாரு, அவருக்கு அல்லாஹ் மெடிசின் மருந்து வைத்திருக்கிறான், அந்த மருந்தை குடிச்சா இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நோய் குணமாகும். இப்படியாக ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஒன்றுடன் இணைத்து வைத்திருக்கிறான். இதே போலத்தான் நாங்கள் செய்யக்கூடிய நலவுகளும் நாங்கள் செய்யக்கூடிய கெடுதிகளும். நலவு செஞ்சா இப்படி இருக்கும், கெடுதி செஞ்சா இப்படி இருக்கும். நல்லவனாக வாழ்ந்தா இப்படித்தான் உன் வாழ்க்கை போகும், கெட்டவனாக வாழ்ந்தா உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும். நீங்க தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தா இது கிடைக்கும், கணக்கு பார்த்து ஜகாத்த நேரத்துக்கு முறையாக கொடுத்தா இது நடக்கும், சுத்தமான பணத்தை கொண்டு கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நீங்க நிறைவேற்றினா உங்களுக்கு வறுமை என்பது வராது. இப்படியாக ஒவ்வொரு இபாதத்தையும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் ஒன்றோடு ஒன்றை இணைத்து வைத்திருக்கிறான். அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தா கபரும் பிரகாசமாக இருக்கும், வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், மௌத்துக்கு பிறகுள்ள அவருடைய வாழ்க்கைக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது, நாங்க அஞ்சு வகையான பாவங்கள் செய்வோம் என்றிருந்தா அந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன. இந்த ஹதீஸை கொஞ்சம் படிப்போம். இன்றைக்கு அஞ்சு வகையான பாவம், இந்த பாவம் நடக்கும் என்றால் இந்த பாவத்தினுடைய ரியாக்ஷன், இந்த பாவத்தினுடைய எதிரொலியாக என்ன நடக்கும். நானும் நீங்களும் தெரியாதனத்தில் அறியாத்தனத்தில் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சபை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், வாழ்க்கையில நினையாத புறத்துல பிரச்சனை வருகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹதீஸ் ஒரு பாடமாக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு முந்தைய ஒன்றை நாங்கள் விளங்குவோம். பாவம் என்றா என்ன? அஞ்சு பாவத்தை விளங்குறதுக்கு முன்னால பாவம் என்றா என்ன? இந்த சபையில கொஞ்சம் நானும் நீங்களும் சொல்லிக் கொள்ள முடியும். அல்லாஹ் என்னை உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. நாங்க பாவமே செஞ்சில்லன்னு சொல்லி எங்களை நாங்க சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நாங்க பாவத்துக்கு கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன் தாற்பயம் என்ன தெரியுமா? நான் வட்டி வாங்கில்ல அல்ஹம்துலில்லா, நான் தினா செஞ்சில்ல அல்ஹம்துலில்லா, நான் சூது ஆடி இல்ல, நான் நைட் கிளப் பைத்தில் அல்ஹம்துலில்லா, எனக்கு தனந்தர சொத்துல நான் யாருக்கும் துரோகம் செஞ்சில் அல்ஹம்துலில்லா. இப்படியாக ஒரு பாவத்துடைய லிஸ்ட போட்டு அந்த பாவத்துல நான் இல்லன்னு எனக்கு உங்களுக்கு டீக் பண்ணி கொள்ள முடியும். ஆனா பாவம்ன்றது அது மட்டுமல்ல. குரான் சொல்றது பாவம்ன்றதுக்கு குரான் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில அல்லாஹுவை நாங்க மறந்துடுறோமோ அதுவும் பாவம். வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டோம், ஒன்று நடக்க இல்லை, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்துட்டோம், இதுக்கும் அல்லாஹ் தண்டிப்பான், இதுக்கும் அல்லாஹுடைய சோதனை வரும். அது எப்படி வரும்? குர்ஆன் சொல்லுது. என்னையும் உங்களையும் உதாரணமா வச்சு அல்லாஹ் சொல்ல இல்ல, சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் உதாரணமாக வச்சு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு புத்தி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நபீட்ட கேட்கிறாங்க வந்து சில மனிதர்கள், மக்களுடைய மக்கள் மூணு கேள்வி கேட்டாங்க. இந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கோ நாங்க உங்களை நபியா கேட்டுக்கொள்வோம். குர்ஆன்ல வர வரலாறு இந்த கிணறு மோதிட்டீங்க. சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய சம்பவம் இது. நீங்க மூணு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷம் உண்டா, அந்த மக்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்து போறாங்க. மூணு கேள்விக்கு பதில் சொன்னா, பதில் நான் சொல்றேன் இல்ல, அல்லாஹ் பதில சொல்லி தருவான், இப்படித்தான் பதில், அதை சொன்னா இவங்க எல்லாரும் இஸ்லாத்துல வந்துடுவாங்க. இதை விட என்ன சந்தோஷம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் அப்படியே மாற்றிக் கொள்றாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வரணும். அல்லாவே சொல்றாங்க, நபியே நாயகமே இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரணும் என்று சொல்லி நீங்க உங்களை மாற்றிக் கொள்ள போறீங்களா? நீங்க உங்களை எல்லாம் மாற்றிக் கொள்ள போறீங்களா? அப்படி இல்லை, அப்படி செய்ய வேணாம். உங்களோட டியூட்டிய செய்யுங்க. நீங்க என்ன டியூட்டி? உங்களுக்கு இஸ்லாத் எத்தி வைக்கணும். வாரது வராம இருக்கிறது அவங்களோட வேலை, அது அல்லாஹுடைய நாட்டம். இன்ன கலா தஹ்தி, நீங்க ஹிதாயத்தை கொடுக்கறீங்க, உங்களோட வேலை பதில் சொல்லுங்கோ நாங்க அந்த சந்தோஷத்தில் என்ன தெரியுமா சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு பதில் சொல்றேன், அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினா நாளைக்கு சொல்லுவேன் என்று சொல்ல இல்ல, அவ்வளவுதான். சொன்னது நாளைக்கு பதில் சொல்லுவேன். காலையிலே மாலையிலே சையிதுனா ஜிப்ரீல் இஸ்லாம் வாராங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அன்றைக்கு நாளுடைய எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது, கைடன்ஸ் கிடைக்குது, வகை வருகிறது. ஹரிசல் அல்லாஹ் சொன்னாங்க நாளைக்கு பதில் சொல்றேன். அல்லாஹ்வை மறக்க இல்ல, அந்த சந்தோஷத்துல மூணு கேள்விக்கு பதில் சொன்னா இந்த மக்காவுடைய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க என்ற சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்றதுக்கு என்று சொல்றதுக்கு வாயில வர இல்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சால், காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டிருந்த ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க 15 நாள் வர இல்லை, 15 டேஸ், 15 நாள் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஜிப்ரீலுக்கு இடையில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, வரையில. அதுக்கு பிறகு குர்ஆன் இதை பத்தி பேசுது, குர்ஆன் கதைக்குது, குர்ஆன் குத்தி சொல்லுது. 15 நாளைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மக்கத்துடைய மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உள்ள பெண்கள் எல்லாம் பெண்களும் கூட பேசுறாங்க, என்ன உங்கள்கிட்ட வார ஷைத்தான் இப்ப வாரதில்லையான்னு கேட்டாங்க, உங்களை ரொம்ப உங்களை கைவிட்டு விட்டானு கேட்டாங்க. இப்பதான் 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி வஹி அனுப்பி அல்லாஹ் சொன்னான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலு ذلك கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். நாளை என்ற ஒன்றை நீங்க பேசுவதாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் என்று சேர்க்காம பேசவான். நீங்க அந்த கதை மறந்துட்டீங்க, அது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்க இல்ல. அதனாலதான் உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பூட்டினோம் இந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். பாவம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நீங்கள் நினைக்கிறது போல செய்யக்கூடிய பாவங்கள் மட்டுமல்ல, எங்களை தெரியாம எங்களோட வாழ்க்கையில அல்லாஹுடைய ஞாபத்துகளை அல்லாஹுடைய அருக்குடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நன்றி தெரிவிக்காம நன்றி சொல்லாம வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தோம், யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோம், என்ன சொன்னோம்? அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தினோமா? யாருடையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கூட்டாளி வீட்டுல போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஜஸாகல்லாஹு கைரன் ஒரு வார்த்தை போட இல்லட்டி நாங்க என்ன சொல்லுவோம்? நாகரிகம் தெரியாத மக்கள், நாகரிகம் தெரியாத மக்கள். ஒரு கூட்டாளிய வீட்டுல போய் ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்டு வந்ததற்கு ஒரு SMS அடிச்சு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு ஜஸாகல்லாஹு கைரன் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணட்டி நாங்க நன்றி கட்ட சமூகம் என்று எங்களை நாங்க சொல்றது சொல்வோம் என்றிருந்தால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ஞாபத்துகள் அருக்குடைகள் வாஷ்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் பள்ளியில இருந்து கடைவாசல் வரைக்கும் 8000 ஞாபத்துகள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற அருக்குடைகளை ஞாபத்துகளை நானும் நீங்களும் யோசித்து பார்த்தா எண்ணி பார்த்தால் அவைகளை மட்டிட முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு நன்றி உள்ளவனாக என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே வாழு என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் அல்லாஹுவை மறந்து விடுவதும் பாவம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஞ்சு பாவத்தை குறிப்பாக அஞ்சு பாவத்தை சுட்டிக்காட்டினாங்க. அந்த ஹதீஸ் இப்படித்தான் வருது. யா மஅஷரல் முஹாஜிரீன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மக்களை பார்த்து பேசினாங்க. ஏண்டா? மக்காவுடைய மக்கள் வியாபாரிகள், கொழும்பில் உள்ள மக்கள் வியாபாரிகள், இங்க அக்ரிகல்ச்சரல் வீட்டில் உள்ளவங்க இல்ல, நாங்க எல்லாரும் வியாபாரிகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மக்களை பார்த்து பேசுறாங்க. முஹாஜிரீன்கள் மைக்ரேட் ஆகி மதீனாவுல வந்து செட்டில் ஆன மக்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷரத் முஹாஜிரீன், ஏ முஹாஜிரீன்களே, ஹம்சுன் இதுபு துலீதும் பிஹின், அஞ்சு பாவம் இருக்கிறதே, இந்த பாவத்தை கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டு விட்டால். பாவம் ஒரு சோதனை, பாவம் ஒரு முசீபத்து. இந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் அவங்களை சோதித்து விட்டா சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஊது பில்லாஹி அன் துதிரிகூஹுன்ன, அவைகள் உங்களை வந்து அடைவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் காரணமானம் தேடுகிறேன். ஒரு துஆவும் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட பாவத்தால் பீடிக்கப்படக்கூடாது, நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்துக்குரிய மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நான் காரணமானம் தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஞ்சு பாவம். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? لم تظهر الفاحشة في قوم حتى يعلنوا بها إلا فشى فيهم الطوفان الطاغون والأوجاع التي لم تكن في أسلافكم الذين مضوا. سننك إن سموه الدلاء زنا ببتشارا ينبذي نركذي هذا فقيرا ما ماهن ركذي ببتشارا نركذي هذا فقيرا ما ماهن ركذي على مكان على تقول رامي إلا அது சர்வசாதாரணம். நீங்க தினா என்று நீங்க தினா என்று நினைக்கிறது அது கடைசி ஒருத்தர் போய் தந்த ஆசைய ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய கடைசி கட்டத்தை அல்ல சொல்றது. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள எல்லா வகையான உறவும் ஹராமான உறவும் அது சுபஹானல்லாஹ். لم تظهر في لم تظهر الفاحشه في قوم என்ன ஒரு கூட்டத்தில் யாரது சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் புத்திக்கு கூட படுதில்லை. நான் சும்மா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய இரக்கத்துல கேட்கிறேன், இது கோபத்துல கேட்க இல்ல. உங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற 20 குமர பிள்ளைய உங்களுக்கு தெரியாம ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை நீங்க ஜீரணிப்பீங்களா? இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல உங்களோட மனைவி ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, நீங்க விரும்புவீங்களா? நீங்க ரெஸ்டூரண்ட்ல சாப்பிடுறீங்க, தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் அவரை ஜூம் பண்ணி உங்களோட வைஃபா உங்களோட ஒரு போட்டோ எடுக்க, இதை நீங்க விரும்பி இதை நீங்க ஜீரணிப்பீங்களா? பாடசாலைக்கு பயிற்சி வார உங்களோட மகளை யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து சொன்னா நீங்க அதை விரும்புவீங்களா?
எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, புத்திக்கு படுகுது இல்ல, ஒளிக்கு ஒத்தர் எடுத்தா நீங்க கோபிக்கிறீங்க. அதே பொம்பளை பிள்ளைய, அதே மகள, அதே சகோதரிய நிக்காஹ் என்ற பேர்ல, திருமணம் என்ற பேர்ல டெக்கரேட் பண்ணி உடுப்பாட்டி கொண்டைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால வச்சு சொல்றீங்க. யாருக்கு வேண்டுமென்றால் எடுத்துக் கொள்ளாம இருந்தா என்ன நியாயம் இது? என்ன புத்திக்கப்படுகிறது? ஒருத்தர் ஒளிச்செடுத்தா நீங்க யுத்தம் செய்ய ஆயத்தம், நீங்க ஒருத்தர் ஒளிச்செடுத்தா அதுக்கு நீங்க ஃபைட் பண்றீங்க. ஆனா நிக்காஹ் என்ற பேர்ல, திருமணம் என்ற பேர்ல நான் சொல்றேன், நீங்க உங்களோட மகளுக்கு நிக்காஹ் செய்றீங்க, வலிமா கொடுக்கறீங்க, அங்க செய்றீங்க, இங்க செய்றீங்க, அவங்களோட விருப்பம், அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட உங்களோட விருப்பத்துக்கு நீங்க அது ஒரு ரிச்சுவலாக நீங்க என்னோட கடங்கு என்னோட கலாச்சாரம் சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இது தினா இல்லையா? இது தினா இல்லையா? இன்னைக்கு டிவோர்ஸ் கூடிக்குது எல்லாரும் சொல்றாங்க தானே, ஏன் டிவோர்ஸ் மட்டும் பேசுறீங்க? டிவோர்ஸ் ஏன் கூடிக்குது? பாவம் காரணம் இல்லையா? பாவம் காரணம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்க பாப்போம், அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பானாங்க. நாங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில் எங்கட பிரைவேட் குரூப்புகளுக்குள்ள ஷேர் பண்ற வீடியோ என்ன, போட்டோஸ் என்ன, செய்திகள் என்ன, அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பானாங்க, அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பானாங்க. என்ன செய்தி என்று நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அவங்கட பர்சனல் குரூப் இதுல நாங்க ஷேர் பண்ணிக் கொள்றது, இது தினா இல்லையா? தினாவுடைய படங்கள் இல்லையா? ஆபாச படங்கள் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாவம் நடக்க வேண்டா என்ன தெரியுமா நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், நோய்களை கொண்டு சோதிப்பான், தாஊன் அவு ஜா சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க சல்லல்லாஹு, எப்படிப்பட்ட நோய் என்றா கடந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட நோய் இருந்தது என்று சொல்லி டிக்ஷனரிகள் கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 3 வயசு படிச்சிட புள்ளை சொல்லுது, எனக்கு டிப்ரெஷன், எனக்கு சைக்காசிஸ்ட் போகணும், எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும். 10 வயசு புள்ள சூசைட் பண்ணிக் கொள்ளுது, எனக்கு டிப்ரெஷன் சொல்லுது. இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிங்க பாப்போம், எந்த காலத்தில் எப்ப கேட்டோம் இந்த வார்த்தையை? யாருக்கு தெரியும் இது? வீட்டில் மனைவிக்கு டிப்ரெஷன், சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட காசு, எங்கட செல்வம், எங்கட பணம் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்லையும் பார்மசிக்கும் பில்லாக கட்டப்படுற காலத்துக்கு வந்துட்டோம். ஏண்டா விருப்பத்தின் பிரகாரம் பேச மாட்டாரு அப்படிப்பட்ட நபி சொல்றாங்க, இந்த பாவம் நடந்தா இது நடக்கும், அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பானாக. ரெண்டாவது சொன்னாங்க பாவம் எந்த சமூகம், வலம் என் குசு அல் மிக்கியால் அளவை நிர்வகில எந்த சமூகம் குறை செய்யுமோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா கொடுப்பான், பஞ்சத்தை கொடுப்பான், பஞ்சம். ரெண்டாவது வசிஜத்தில் போகணும், வாழ்க்கை செலவு கூடும். மூணாவது அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் மீது எந்த இரக்கமும் இருக்க மாட்டார், அநியாயம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு நாங்க எல்லாரும் டக்ஸ பத்தி பேசுவோம், எல்லாரும் சொல்றாங்க வாழ்க்கை செலவு கூட, எலக்ட்ரிசிட்டி கூட, எல்லாரும் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது, பஞ்சம், பஞ்சம். அன்றைக்கு வீட்டில் இருந்தது 10 புள்ள, ஒரு வாப்ப சம்பாதிச்சாரு அல்ஹம்துலில்லாஹ், ஊடு சந்தோஷம், கடன் இல்ல, பக்கத்து வீட்டு காரனுக்கு உதவி செய்ய பணம் இருந்துச்சு. சொத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம், எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமூகம் வாங்கின சொத்தும் நாங்க வாங்குற சொத்து வச்சிருந்த பாருங்க பார்ப்போம், எங்களுக்கு முன்னால வியாபாரம் செஞ்சவங்க சொத்து வாங்கினாங்க, மாஷா அல்லாஹ், உனக்கு கொழும்பையும் வாங்கினாங்க, கோல்மட்ட வாங்கினாங்க, எல்லாத்தையும் வாங்கினாங்க. இன்னைக்கு என்ன வாங்குறோம்? இன்னைக்கு வியாபாரத்துடைய ரொட்டேஷன் என்ன, இன்றைக்கு வியாபாரத்துடைய டேர்ன் ஓவர் என்ன, இன்னைக்கு நாங்க எங்க வியாபாரம் பண்றோம், ஆனா என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம், இதுக்கு என்னதுமா சொன்ன சல்லா சொல்லம், எந்த சமூகத்தில அளவை நிறுவையில் குறை நடக்குமோ அந்த சமூகத்தை பஞ்சத்தை கொண்டும் வாழ்க்கை செலவுகள் அதிகப்படுத்தியும் அநியாயக்கார அரசர்களுடைய அடாவடித்தனத்தை கொண்டும் அம்மா அந்த சமூகத்தை சோதிப்பாங்க. இப்ப வாங்க பார்ப்போம், அளவை நிறுவையின்றா, அளவை நிறுவையின்றா தராசில போட்டு நிற்கிறது மட்டுமல்ல, நீங்க நாங்க வியாபாரம் பண்றோம், வெட்ட கிளைம் பண்றோம் கஸ்டமர்ட்ட, 18% வெட்ட எடுக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த எடுத்த வெட்ட நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்க இல்ல நடக்கும், அரசாங்கத்துக்கு கொடுக்க இல்ல நடக்கும். இது அளவை நிறுவையில் குறை செய்வது, அந்த 18% உங்களை அல்ல, அது வெட் அது அரசாங்கத்துக்கு போய் சேரணும். நீங்க கஸ்டமர்ஸ் கிளைம் பண்ணி அதை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுக்க இல்லன்னா அளவை நிறுவையில் குறை நடக்குது. அரசாங்கம் சொல்லுது எத்தனை பர்சன்ட் போட்டிருக்கிறாங்க, அது சரியா பிள்ளையா கூடுமா கூடாதா, அது அரசாங்கம் நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் மார்க்கத்தை சொல்றேன். இப்ப என்ன சொல்லுது அரசாங்கம், எக்ஸ்போர்ட்டுக்கு வட்டி இல்ல, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா அதுக்கு சாமான பர்ச்சேஸ் பண்றீங்களா அதுக்கு என்ன இல்ல அதுக்கு வட்டி இல்ல. அப்ப நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியை துறப்போம், நாங்க லோக்கல்ல சாமான பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை வாங்கி நாங்க இன்வாய்ஸ் செஞ்சு லோக்கல்ல விற்போம். ஏன் காரணம் இருந்தா 18% லாபம் கிடைச்சோம். இதுக்கு இன்றைக்கு இப்ப கம்பெனி உருவாகுது. அன்பு முஸ்லீம்களே, அன்பான சகோதரர்களே, இந்த பாவத்தை செய்ய வேணும். அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது தராசில போட்டு நிற்கிறது மட்டுமல்ல, தராசில போட்டு நிற்கிறது மட்டுமல்ல, பாடசாலையில கற்பிக்கக்கூடிய ஆசான், மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர், இமாம், எல்லாருக்கும் அளவை நிறுவை இருக்குது. நான் சும்மா வந்து மிம்பர் ஏறி ஹொத்துவா ஓதலாது. நான் யாருடைய பேச போறேன், இந்த சபை என்ன சபை, இவங்களுக்கு என்ன வேணும் என்ற முதலாவது நான் விளங்கி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று ஓதிட்டு போம் என்று மிம்பர் ஏறினா நானும் அளவை நிறுவையில் குறை செய்தவனாக பார்க்கப்படுவேன். இந்த எல்லருக்கும் உள்ள பிரச்சனை, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது அது எல்லாத்துக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். எனவே மிக அன்பாக சொல்றேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, அருள் செய்வானாக. இந்த விடயத்தில் கவனம் செலுத்தும் சம்பாதிப்போமே, தரவிடுவோம் கொடுக்காம இருப்போமே. இன்னமும் ஒண்ணு நடக்கிறதுமா, நாங்க ஒரு சாமான வெட் இல்லாம நிற்கிறோம், இன்வைட் பண்ணாம எங்கட அக்கௌண்ட் இல்லது, அதனால காக்க மாட்டோம், இதை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. ஆனா இதுக்கு நீங்க காசு எங்களுக்கு தந்ததும், நாங்க உங்களுக்கு சாமான் தந்ததும் எங்க ரெக்கார்ட்ல இல்ல, உங்களோட ரெக்கார்ட்ல இல்ல, அப்ப 18% நாங்க இழுத்துடுவோம் இல்லாமக்கிடுவோம். இதுக்கும் அளவை நிர்வகம் செய்யக்கூடிய குறை. மிக இறக்கமா சொல்றேன், யாருக்கும் துரோகம் செய்ய வேணும், யாருக்கும் துரோகம் செய்ய வேணும். அல்லாஹ் அப்பதான் வாழ்க்கையில பறக்கத்தை செய்வான், வாழ்க்கையில பறக்கத்தை செய்வான். மூணாவது சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு முக்கியமான தலையங்கம், எந்த சமூகம் ஜகாத்து கொடுக்க மறுக்குமோ, ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ எந்த ஜகாத்து எப்படி கொடுப்படுகிறது, ஜகாத்து நீங்க நினைச்ச மாதிரி கொடுக்கலாது, நான் நினைச்ச மாதிரி ஜகாத்து கொடுக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாள், நான் பள்ளிக்கு போக இல்ல, நான் வீட்டுல ஜும்மா தொல போறேன் என்று யாருக்கு தனியா வீட்டுல ஜும்மா தொலையலாது, ஜும்மா தொலோனும்டா அது ஜமாத்தாகத்தான் தொழணும், பள்ளிக்கு தான் வரணும். அது பள்ளிக்கு வந்தீங்க, ஜும்மாவுடைய தொழுகை இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, அப்ப முகரத்தான் தொழணும், ஜும்மா தொழில உங்களுக்கு ஜும்மா அதுக்கு ஒரு முறை இருக்குது, உங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம். ஜகாத்து என்பதும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்குது, இப்படித்தான் ஜகாத்து கொடுக்கணும். ஒரு எமோஷனலா கொடுக்கறதல்ல ஜகாத்து. ஒரு பைபாஸ் கேஸ் ஒன்று வந்திருக்குது வாட்ஸ்அப்ல, ரெண்டு குமர் பிள்ளையோட ஒரு வாப்பாவை வச்சு இந்த ரெண்டு பிள்ளையோட வாப்பட பைபாஸ் பண்ணணும், எமோஷனலா விட்டீங்க, ஜகாத் கொண்டே தங்க கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கறதல்ல ஜகாத். ஜகாத்ன்றா ஸ்ட்ராட்டஜி, ஜகாத்ன்றா நாங்க இந்த ஜகாத் கொடுத்து வறுமையை இல்லாமக்கணும். அது என்ன வழி, ஏழுமா செய்ய ஏழும்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க, சஹாபாக்கள் செஞ்சு காட்டினாங்க. ஜகாத்தை திட்டமிடுங்கோ, ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு சமூகமும் சொல்லணும், சென்ற வருஷத்துடைய 2023 ஜகாத்தால நாங்க ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் 100 பேர் உருவாக்கிட்டோம். இல்லட்டி ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் என்று சொல்ல இல்லட்டி, குறைஞ்சபட்சம் சொல்லுங்க, எங்கட ஜகாத்தால ஜகாத்து வாங்காத சமூகத்தை உருவாக்கிட்டோம். ஜகாத் இப்ப வாங்க மாட்டாங்க, அவளுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவளுக்கு ஒரு கை தொழில் இருக்குது, சந்தோஷமாக வியாபாரம் செய்யறாங்க, ஒரு ஒரு சின்ன விஷயம், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு என்ன ஜகாத் எப்படி போகுது? இன்னைக்கு ஜகாத்துக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. இன்னைக்கு ஜகாத்தை சேர்க்கிறாளுக்கு தெரிய ஏன் சேர்க்கிறேன் என்று அது பார்த்தா எத்தனையோ வருஷம் ஜகாத் சும்மா இருக்குது அப்படியே. ஏண்டா நிர்வாக சபை கூட இல்ல, ஜகாத்த குறுக்கிறதுக்கு நிர்வாகம் கூட இல்ல. மிக அன்பாக சொல்றேன், இத படிங்கோ, ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் படிங்கோ, ஒவ்வொரு ஆளுமும் படிங்கோ, ஜகாத் எப்படி சேர்க்கணும், ஜகாத் எப்படி குறுக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அவருடைய மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கையில ஜகாத் என்பது ஒரு தனி பாடம், ஒரு தனி இதாரா, தனி நிறுவனம். அது ஜகாத்த வசூலிக்கிறது, ஜகாத்துடைய அக்கவுண்ட்ஸ், ஜகாத்த கொண்டு போய் கொடுக்கிறது, ஜகாத்தின் ஊடாக வறுமையை ஒழிக்கிறது. இதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் நாட்டில பேசி அப்படியே செஞ்சு காட்டினாங்க. யமனுடைய ஜகாத்தை மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. உமர் சொன்னாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஜகாத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், இந்த இது யமனுடைய ஜகாத்து. யமனுடைய ஜகாத்து எப்படி மதீனாவுக்கு வரும் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அமீர் முஃமினின் அவர்களே, ஏண்ட யமன்ல ஜகாத்து வாங்கறதுக்கு தகுதியானவங்க யாரும் இல்ல, அதனால இந்த ஜகாத்தை நீங்க மதீனாவில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஜகாத்தை திட்டமிடுங்க. மிக அன்பாக சொல்றேன் ப்ரொபஷனல்ஸுக்கு, மிக அன்பாக சொல்றேன் தனித்த சமூகத்துக்கு, நீங்களும் வாங்கோ, இதை நீங்க தான் செய்யணும். இது ஒரு திட்டமிடுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுங்க. இது ஒரு பர்வு, இது ஒரு கடமை, இது முறையாக செய்யப்பட வேண்டும். தொழுகை எப்படி முறையாக செய்யப்பட வேண்டுமோ அதே மாதிரி ஜகாத்தும் முறையாக செய்யப்பட வேண்டும். எப்படி? தொழாதவனுக்கு போய் தொழுகைக்கு மக்களுக்கு அழைப்பு விட முடியாதோ, இதே மாதிரி ஜகாத்து வாங்குற சமூகம் சேர்ந்து ஜகாத்து கமிட்டி செய்யலா, ஜகாத்து கொடுக்கிறாக்கள் உண்டு சேரணும். என்னட ஜகாத்த நாங்க இப்படித்தான் கொடுக்க போறோம், இது என்னட பூல் பண்றோம், இது இப்படித்தான் செய்ய போறோம். சுபஹானல்லாஹ், திட்டமிட்டு இதை செய்யணும். இத குர்ஆன் வழிகாட்டிருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த கூட்டம் ஜகாத்து கொடுக்க மாட்டாரோ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மழையே அனுப்ப மாட்டாங்க. இந்த நாட்டில் 3 மாசம் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிச்சு, கடந்த ஒரு கிழமை தான் வெயில் அடிக்குது. இன்றைக்கு நியூஸ் பேப்பர் இருக்குது, குடிநீருக்கு தட்டுப்பாடு. சில பகுதிகளில் தண்ணிக்கு தட்டுப்பாடு, 3 மாசம் தொடர்ந்து மழை, ஒரு கிழமை தான் வெயில் அடிக்குது, ஒரு கிழமை தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குது, குடியிருக்க தட்டுப்பாடு, தண்ணி இல்ல. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வருகிறது. ஜகாத்துக்கு ரமலான் வரைக்கும் பிப்போட வாடம், ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களோட ஜகாத்த கணக்கு பார்த்து முறையாக கொடுக்கணும். அது கேட்டு வார ஆக்களுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கு கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தோம் என்று நீங்க சாட்டு போக்கு சொல்ல வேணும். உங்கள்ட்ட ஜகாத்து 50% கேட்க இல்ல, உங்கள்ட்ட ஜகாத்து கேட்கறது உங்களோட பிசினஸ்ல ரன்னிங் ரன் ஆகக்கூடிய கேபிட்டல். உங்களோட கல்விக்கு 2.5% ஜகாத்து கேட்கிறோம், அவ்வளவுதான். உங்களோட வாகனத்துக்கு ஜகாத்து கேட்கல, உங்களோட பங்களாவுக்கு ஜகாத்து கேட்கல, உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு ஜகாத்து கேட்கல, உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல்லரிக்கு நாங்கள் ஜகாத்து கேட்கல. உங்கள்கிட்ட ஜகாத்து கேட்கறது உங்கள்கிட்ட இருக்கிற பணம், உங்கள்கிட்ட இருக்கிற பிசினஸ்ல இருக்கிற கேபிட்டல், இதுக்கு தான் ஜகாத்து கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த முறைய ஜகாத்த முறையாக படித்து கொடுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 4வது சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமூகம் வாக்கு மீறுவோ அல்லாஹ் மன்னிப்பானா, எந்த சமூகம் வாக்கு மீறுவார்களோ, உடன்படிக்கைகளை உடை தெரிவார்களோ, உடன்படிக்கை மாமாட்ட கையப்பிடிச்சு அவங்களோட மகளை நான் எந்த மனைவியாக எடுத்துக் கொண்டேன் என்று அவருக்கு மனப்பூர்வமாக புரிந்து கொண்டாரு. 2 மாசத்தில் வந்து சொல்றாரு, எந்த டேஸ்டுக்கு இல்ல, எந்த விருப்பத்துக்கு இல்ல, எங்க உமக்கு விருப்பம் இல்ல, எனக்கு முடிச்ச நாள்ல இருந்து பிரச்சனையாக இருக்குது. வானம் அது மட்டுமல்ல,
கொடுக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு உடன்படிக்கை. ஒரு செக்கை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களா, கொடுத்த செக் கொண்டு பவுன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆகுதா, என்ன அர்த்தம்? நீங்க வாக்கு மீறிட்டீங்க. வியாபார பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனங்களையும் அரபுல வார்த்தைகள் ஒட்டி இருப்போம். ஆனா நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்து மிக பொருத்தமாக இருக்கும் எங்களோட கடைகள் ஒட்டி வைக்கிறதுக்கு. கொடுத்த வாக்குறுதிகளையும் செய்த சத்தியங்களையும் அற்பமாக பார்க்கக்கூடிய சமூகம். என்ன ஒன்றும் இல்லையே, ஒரு செக்டானே பவுன்ஸ் நான் செய்யல, நான் உம்ராவுக்கு பேசிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு பேசிருக்கிறேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். சுபஹானல்லாஹ், இப்படி எல்லாம் மக்கள் தான் கொடுத்த வாக்கு அர்த்தமாக பாக்குறாங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், அஞ்சு தண்டனை உனக்கு இருக்குது.
அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா? இதற்கு பிறகாவது அல்லாஹ் என்னையும் உங்களையும் நல்லவனாக வாழ வைப்பானா? முதலாவது அல்லாஹ் சொல்றான், மருத்துக்கு பிறகு ஆகிறத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு எந்த குட்னஸும் இருக்க மாட்டாங்க, எந்த நலமும் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இரண்டாவது சொல்றான், பல யுக்கன் விபுவா, நாளை கயாமத்துடைய நிலையில் அல்லா அவனோட பேசவும் மாட்டான், அல்லா பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான், திரும்பி பார்க்கவும் மாட்டான்.
அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாவுகள் காத்திருக்கிறவர்கள். வாக்கை நிறைவேற்றுங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அது கல்யாணம் முடித்த வாக்கிலிருந்து கொடுத்த செக் வரைக்கும், பக்கத்து விட்டு சார்ந்து கொடுத்த வாக்காக இருக்கலாம், யாருக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அமானிதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுல ஒரு நாளும் தொப்பிய போட்டுடவான யாரும், நீங்க தொப்பிய போட்டா நினைச்சுக்கோங்க, நீங்க அவருக்கு தொப்பி போட இல்ல, உங்களோட ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு நீங்க தொப்பிய போட்டுக் கொண்டீங்க. உங்களோட ஆகிரத்துடைய வாழ்க்கை நாசம். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த ஹைவு கிடைக்க மாட்டது, எந்த பங்கும் இல்லை என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்றது. கடைசியாக அஞ்சாவது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமூகம் அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹுடைய சட்டத்திட்டம் இந்த நாட்டில கிரிமினல் லாவை தவிர மற்ற எல்லா லாவும் இஸ்லாமிய புறப்பிரகாரம் செஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. கிரிமினல் லா மட்டும் இல்ல, அது இஸ்லாமிய ஆட்சிக்கு தான் போகணும், அது இங்க செய்ய இயலாது, அது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர முஸ்லீம் பர்சனல் லா, இன்ஹெரிட்டன்ஸ், அனந்தர சொத்து பிரிக்கிறது, இஸ்லாமிக் பேங்கிங், இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணுமா, உங்களோட இபாதத்துகள் எப்படி செஞ்சு கொள்ளணும், இது எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் உங்களுக்கு ஃப்ரீடம் தரப்பட்டிருக்குது. உங்களோட சொத்துக்களை நீங்க ஜீவிய காலத்துல உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கணுமா, அதுக்கும் இந்த நாட்டில் இஸ்லாமிய முறை சட்டம் இருக்குது, இப்படித்தான் கொடுக்கணும். இந்த மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி உங்களோட பிள்ளைக்கு சொத்து எழுதே இல்லாது, உங்களோட மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி நீங்க சொத்து எழுதி பிள்ளைக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை, அது அனந்தர சொத்தா பேசிடும். அந்த அப்படி எழுதி தந்த சொத்து வாப்பா உங்களுக்கு தந்தாலும் அது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. இந்த மார்க்கத்தை படிங்கோ, இந்த தீன படிங்கோ,
உடம்பை பைத்து ஒவ்வொரு டாக்டர்கிட்ட பைத்து மாஸ்டர் கொடுக்க செக் பண்ணி பிளட் பிரஷரை செக் பண்றது போல இந்த வெல்த்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கோ. இந்த வெல்த் ஹலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, அருள் செய்வானாக, அருள் புரிவானாக. இந்த விடயங்களை கடைபிடிப்போம், இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம், இந்த பாவங்களை விட்டு வெளியே வருவோம், இந்த பாவங்களை பற்றி இன்னும் ஆழமாக படிப்போம். உலமாக்களை நாடுங்கள், அணுகி ஒவ்வொரு விஷயத்தையும் படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. இவ்வளவு நாளும் அறியாமல் தெரியாமல் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். இதை மன்னித்து நல்லவர்களாக ஆக்கிடுவார்கள்.